ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மோருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 44. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹி அவஸ்தோபி சஹம் ஜிஜாசோரபி யோகஸ்ய சப்த ப்ரஹ்மாதி வர்த்ததே. பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹி அவஸ்தோபி சஹம் ஜிஜாசோரபி யோகஸ்ய சப்த ப்ரஹ்மாதி வர்த்ததே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகின்றான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான். ஓம் ஜானதிமிராந்தஸ ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம் தத்த காஞ்ச கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவே பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 44 இருக்கும். பகவான் யாரொருவர் யோக பயிற்சியில் முழுமையாக வெற்றி பெறாமல் யோக பயிற்சியில் இருந்து தவறி விழுந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த பிறவியில் ஒரு ஆன்மீகவாதியின் வீட்டில் நல்ல குடும்பத்தில் அவர்களுக்கு பிறவி கிடைக்கும் வழியில் செய்கின்றார் பகவான். அப்படி செய்யும் பொழுது இந்த பதத்தில் சொல்கின்றார் பகவான், யாரோ ஒருவர் வந்து இந்த மாதிரியான யோக பயிற்சியின் முழுமையடையாமல் தோல்வியுற்று அடுத்த ஜென்மம் ஒரு ஆன்மீக வீட்டில் பிறக்கின்றாரோ அவருக்கு பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தினால் யோக பயிற்சியை செய்கின்றார். அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாகவே அவர்கிட்டலாம் எதுவும் சொல்லலாம் தேவையில்லை, இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லவே தேவையில்லை, அவர்களே வந்து செய்வார்கள் எல்லா வேலையும். சாதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷர்கிட்ட அவர் எந்த மாதிரி உணர்வில் இருக்கார் அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். எப்படி அப்படின்னா ஒருத்தர் வந்து ஐயா வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா கோயிலெலாம் வரலங்க போங்க அப்படின்னாருன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி உணர்வுகள் இல்லை அர்த்தம். யாரோ ஒருத்தர் இப்போ கோயிலுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னா போகலாமே வாங்க வந்துட்டேன்னே அப்படின்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு திவ்யமான உணர்வுகளில் இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு அர்த்தம். அப்புறம் சில பேரை வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உடனே வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சில பேர் கேட்டு கூப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அவர்களுக்கு சாப்பாட்டு மேலே வந்து உணர்வுகள் அதிகமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு வாங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா உடனே ஓடி வருவார்கள். அதே வந்து வேறு எங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இல்லைங்க அப்படி ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு உணர்வுகள் அந்தந்த மாதிரியாக இருக்கிறது. இங்கே பகவான் கிருஷ்ணர் சொல்லுகின்றார் இந்த பதத்தில், யாரெல்லாம் வந்து இந்த திவ்யமான உணர்வில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து நம்ம போய் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பக்தி பண்ணுங்க, பகவத்கீதையை படிங்க, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களே என்ன பண்ணுவார்கள், தானாகவே முன் வந்து அவர்கள் பக்திய பாதையை செய்வார்கள். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார் பகவான், வந்து இந்த திவ்யமான நிலைமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் சாஸ்திரத்தின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றனர் அப்படின்னு வந்து சொல்கின்றார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவர் உயர்ந்த குலத்தில் இருக்கிறவர் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது, அதுதான் சாஸ்திரத்தின் சட்டம். ஆனால் வந்து எப்போ வந்து ஒரு தாழ்ந்த குலத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல விதமான மங்களகரமான குணநலங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து உயர்ந்த குலத்தில் இருக்கிறவரும் வந்து ஒரு பிராமணர் கூட தாழ்ந்த குலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா மங்களகரமான குணநலங்கள் நல்ல குணநலங்கள் இருப்பதாலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தங்கம் இருக்குது அப்படின்னா அது குப்பை தொட்டியில் இருந்தால் கூட தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா தங்கம் என்றைக்கும் சுத்தம், யாருன்னா குப்பை தொட்டியில் இருக்குன்னு விடுவாங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க எடுத்து கழுவி பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பண்டிதனாக இருக்கான் அப்படின்னா அவனுடைய அழகு வந்து நம்ம சினிமா நடிகர்களைப் போல் மேலே மேலோட்டமாக வந்து இருக்காது. அழகு அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சாஸ்திரத்தின் அறிவுகள் மூலமாக அவர் அழகாக இருக்கின்றார்கள். அதுபோல் இந்த திவ்யமான உணர்வுகளில் இருக்கிறவர்கள் வந்து சாஸ்திர சடங்குகளிலிருந்து மேலே இருக்கின்றனர் அப்படிங்கிறத பகவான் சொல்லுகின்றார். அதுபோல் சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எவன் ஒருவன் நாய் திங்கிற குலத்தில் பிறந்திருந்தாலும், இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தன் நாய் திங்கிற குலத்தில் பிறந்திருக்கான், அவன் வந்து ஒரு சண்டால குடும்பத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை எங்கன்னா வணங்க முடியுமா நம்ம போயிட்டு? அவன் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, வெளியிலே நிற்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் வந்து சண்டால குடும்பத்துலேயோ இல்லை நாய் திங்கிற குடும்பத்துலேயோ பிறந்திருந்தானா அவனை வணங்கவும் முடியாது. அவனை போயிட்டு எங்கன்னா விஷ்ணு கோயிலில் போயிட்டு அவனை பூஜாரியை வேலை செய்ய சொல்ல முடியுமா? அவனை வந்து சொல்ல முடியாது சாஸ்திரத்தின் சட்டப்படி. ஆனால் வந்து நாய் திங்கிற குலத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் அவன் வந்து பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொல்லி அவன் சாஸ்திரங்களை படித்தான், அவன் வந்து பகவானை வணங்கினான் அப்படின்னா அவன் வணக்கத்துக்குரியவன், அவனை வணங்கலாம் நம்ம அப்படின்னு பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் 3.37.7 பகவான் அறிவித்திருக்கின்றார். அதனால் வந்து இந்த நாய் திங்கிற குலத்தில் பிறந்தவன் இவன் அவனை தொட முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ வந்து அவன் வந்து கிருஷ்ண பக்தியை ஏற்று கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுகிறானோ அப்போ வந்து என்ன பண்ணுகிறான், நம்ம அவனை வணங்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது. ஒருத்தன் கேட்கலாம், ஏங்க அவனை வணங்கணும், ஏன் அவன் வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு கேள்வி கேட்டான் அப்படின்னா அவன் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது, எவன் ஒருவன் பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகிறானோ, எவன் கிருஷ்ணரை வணங்க ஆரம்பித்து விடுகிறானோ, அவன் எல்லா விதமான யாகங்களையும் யக்னங்களையும் செய்தவனாகின்றான். அதுக்கப்புறம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் சென்றுள்ளான். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற எல்லா புனித தீர்த்தங்களையும் வந்து நீராடி இருக்கின்றான். அதுக்கப்புறம் எல்லா சாஸ்திரத்தையும் படித்தவனாகி விடுகிறான். அவன் போன ஜென்மத்திலேயே இது எல்லாத்தையும் செய்து விட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். எவன் ஒருவன் பகவானுடைய நாமத்தை சொல்கின்றானோ, எவன் ஒருவன் பகவானை வணங்குகின்றானோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, அவன் இதை இந்த காரியங்களை எல்லாத்தையும் போன பிறவியிலேயே செய்து விட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார் பகவத்கீதையில், ஏசாம் து அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம், யார் ஒருத்தர் வந்து ஏசாம் அந்த கதம் பாபம், நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே எப்பயாக எப்போதான் எப்போ முழுமை பெறுதோ எல்லா பாவங்களையும் நம்ம வெட்டி போதோ, ஏசாம் து அந்த கதம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மனாம், மக்கள் வந்து எப்போ வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அப்போ தான் பகவத் பக்தியிலேயே இறங்க முடியும். ஒருத்தன் வந்து அவர் ஹரே கிருஷ்ணான்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவன் வந்து எல்லா விதமான பாவங்களும் சென்று விட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து அவன் பக்தி பாதையில் இறங்குகின்றான். அதே வந்து பயங்கரமான வந்து பாவங்களே ஒரு மனிதன் வைத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை கூட சொல்ல முடியாது. அவனால் கிருஷ்ணாங்கிற பேரை சொல்ல முடியாது. அவங்ககிட்ட போய் பகவத்கீதையை சொன்னீங்க அப்படின்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு வாய்ப்பே கிடைக்காது. முதல் முதல்ல வந்து கிருஷ்ணருடைய பக்தர்களை பார்ப்பதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, எவானூர் வந்து அதிகமாக பாவங்களை செய்திருக்கிறானோ. இப்போ உதாரணத்துக்கு நம்மளும் பகவான் கிருஷ்ணருடைய கிருபையில் 17 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, 1200 மக்கள் வந்து 1200 பக்தர்கள் இருக்கிறார்கள். அதிலே நிறைய பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து பகவத்கீதைக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவத்கீதை எல்லாரும் படிக்கிறார்கள். அதே சில மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள், யாரெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பகவத்கீதையை சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாமே வந்து புண்ணிய ஆத்மாக்களாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஒருத்தன் எப்போ புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறானோ அப்போ தான் பகவத்கீதையை பாராட்டவே முடியும். ஆனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப்லேருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் அப்படி ஓடுறவர்கள் எல்லாமே அவங்களுடைய பாவம் இன்ன வரைக்கும் வந்து பாவம் வந்து அதிகமான பாவ மூட்டைகள் இருக்கிறது, அதெல்லாம் விலகவில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவர்களுக்கு பகவத்கீதை படிப்பதற்கு வாய்ப்பே வந்து கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் வந்து வந்து ஒரு மனிதன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எவன் ஒருவன் பக்தி பாதையை செய்கின்றானோ பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொல்கின்றனோ அவன் வந்து எல்லா விதமான மங்கள காரியத்தையும் வந்து யாக யக்னங்கள் செய்வது, கோயிலுக்கு போவது, தீர்த்தம் எல்லா நதிகளிலும் தீர்த்தம் ஆடுவது, எல்லா வேத சாஸ்திரங்களையும் படிப்பதற்கு படித்து விட்டான் அப்படின்னு என்று பொருள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதரும் சொல்கின்றார், சாஸ்திரத்தும் சொல்கின்றது. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜி இருக்காரு, நீதிபதி இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், எல்கேஜி யூகேஜி ஒன்றாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸு மூணாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு கல்லூரி அதெல்லாம் முடித்து விட்டார் என்று அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் வந்து தேர்வுகள் எழுதணுமோ எல்லா தேர்வுகளையும் எழுதி விட்டார் என்று அர்த்தம். அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு நீதிபதியாக இருக்க முடியும். அதுபோல் ஸ்ரீல பிரபுபாதர் ஒப்பிடுகின்றார், எவன் ஒருவன் வந்து பக்தி பாதையை கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் எல்லாவற்றையும், எப்படி இந்த நீதிபதி எல்லா பள்ளிக்கூடத்தையும் முடித்து எல்லா தேர்வுகளையும் எழுதி முடித்திருக்கிறாரோ அதுபோல கிருஷ்ண பக்தனும் எல்லா காரியத்தையும் செய்து விட்டான் போன பிறவியிலேயே அப்படின்னு என்று அர்த்தம் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கின்றார். ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொரு உதாரணத்தை கொடுக்கின்றார், ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூருடைய வாழ்க்கை வரலாறை பொருள் எழுதியிருக்கார். ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்தவர், முஸ்லீம் குடும்பத்தில் வந்து அவர் வந்து பிறந்தார். அப்படி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை பகவானுடைய நாமத்தை சொல்வார் அப்படின்னா 300,000 தடவை வந்து பகவானுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்வார். அப்பாடி அவ்வளோ தூரம் சொன்னோம் அப்படின்னா 22 மணி நேரம் ஆகும். 22 மணி நேரம் வந்து இருந்தாலும் அவர் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், 500 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினார். அப்படி தோன்றி பகவானுடைய நாமத்தை பயங்கரமாக சொல்லுவார். பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து யார் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணரே 500 வருடங்களுக்கு முன்னாடி நவதீப் தாமத்தில் தோன்றினார். அவர் என்ன பண்ணுவார், அவரும் வந்து அத்வைத ஆச்சாரியர், இரண்டு பேருமே வந்து ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூரை அவர் என்ன நாமாச்சாரியா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்தார்கள். ஏன் அப்படின்னா அவர் வந்து பிறந்த குலத்தை வைத்து பட்டம் கொடுக்கவில்லை, அவர் இருக்கிற பக்தியை பார்த்து அவர் சொல்லுகின்ற நாமத்தை புனித நாமத்தை பார்த்து அவருக்கு நாமாச்சாரியா ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்னு அவர்களுக்கு பெயர் கொடுத்தார்கள். அதனால தான் நாமாச்சாரியா ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் அவர் ஜெகநாதபுரி பக்கத்திலே இருந்து பக்தி செய்தார். இருந்தாலும் ஜெகநாதபுரி கோயிலுக்குள்ளே அவர் போக முடியாது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு முஸ்லீமாக பிறந்ததுனால அவர் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போக முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கின்றார், யார் ஒருவர் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறார்களோ அவர் எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றார். அவர் வந்து ஜெகநாதபுரிக்கு கோயிலுக்குள்ளே போக முடியாது. இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர் தினந்தோறும் வந்து ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூரை பார்ப்பார். ஹரிதாஸ் தாக்கூரை பார்த்து அவருக்கு தரிசனத்தை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெகநாதபுரியிலிருந்து பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் மறைந்தவுடனே வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவருடைய திருக்கைகளாலேயே வந்து தூக்கிட்டு போனார். வந்து கடைசியாக வந்து ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் இறந்ததுக்கப்புறம் இது போல் ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூருடைய சரித்திரந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்கின்றானோ பகவத் பக்தியை கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்கின்றானோ அவன் எல்லா விதமான மங்கள காரியத்தையும் செய்து விட்டான் அப்படிங்கிறது வந்து பொருள். அதுக்கப்புறம் வந்து அவன் சாஸ்திர சடங்குகளிலிருந்து உயர்ந்தே இருக்கின்றான் எப்பொழுதும் அப்படிங்கிறதையும் பொருள். இன்னொரு அருமையான திருவிளையாடல் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பலராமர் அவர்களுடைய நண்பர்கள் எல்லோருமே எப்போவும் வந்து வனப்பகுதிக்கு போயிட்டு மாடு மேய்ப்பது வழக்கம். அப்படி மாடு மேய்க்கும் பொழுது ஒரு நாள் இந்த நண்பர்கள் கோபகுமாரர்களுக்கெல்லாம் பயங்கர பசி, பயங்கர பசினால் போயிட்டு சொல்கிறாங்க, கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பசிக்கிறது, சாப்பாடு எதனால் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற உடனே கிருஷ்ணர் சொல்கின்றார், அங்கே பக்கத்தில் போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிராமணர்கள் அவர்கள் வந்து யாகங்களையும் யக்னங்களையும் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள், அங்கே போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி கிருஷ்ண பலராமர் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமாக பசிக்கிறது, நீங்கள் வந்து சாப்பாடு கொடுங்கள் அப்படின்னு போய் கேளுங்க, கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த கோபகுமாரர்களும் சிறு வயசு குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க, அப்படி உற்சாகமாக அது அப்பா நமக்கு சாப்பாடு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடுகிறார்கள். அப்படி ஓடி போய் அந்த பிராமணர்கள்ட்ட கேட்கின்றார்கள், கிருஷ்ணர் பலராமர் இங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் மிகவும் பசியோடு இருக்கிறார்கள், நீங்கள் கொஞ்சம் உணவு கொடுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணராவது பலராமதாவது, நாங்களாம் யாகங்கள் யக்னங்கள்னு முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டார்கள். அவர்கள் யாரை நோக்கி யாக யக்னங்கள் செய்கின்றார்கள், கிருஷ்ணரை நோக்கி யாக யக்னங்கள் செய்கின்றார்கள். இங்கே கிருஷ்ணரே அனுப்பப்பட்டு இந்த கோபகுமாரர்கள் வந்து கேட்கிறார்கள், அப்போ இவர்கள் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அதனால தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கின்றார், ஒரு ஆன்மீகவாதி ஒரு பக்தன் அப்படின்னா சாஸ்திரத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மேலே உயர்ந்து நிற்கின்றார், வந்து ஏன் அப்படின்னா அந்த பிராமணர்களுக்கு வந்து யாக யக்னங்கள்லாம் முடித்து விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உணவை வந்து கொடுப்பார்கள், வந்து யாக யக்னங்கள் படைத்து அங்கே படைத்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பார்கள் அவர்கள். ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமாக பார்த்தா பகவானே வந்து கேட்குறார், யாக யக்னம் யாருக்கு செய்கிறோமோ அவரே வந்து கேட்கும் பொழுது கொடுக்கணும் இல்லையா, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் வெறுப்பாகி கிருஷ்ணா இந்த மாதிரி கொடுக்க மாட்டுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அழுது கொண்டே ஓடுகிறார்கள். அப்படி போனதும் கிருஷ்ணன் சொல்கின்றார், கவலைப்படாத நண்பர்களே, நீங்கள் வந்து பிராமணர்களுடைய பத்னி இருப்பார்கள், அவர்களிடம் போய் சென்று போய் கேளுங்கள் இந்த மாதிரி கிருஷ்ண பலராமர் கேட்கிறார்கள் அப்படின்ட்டு. உடனே அந்த குழந்தைகள்லாம் ஓடி பிராமணர்களுடைய பத்னி அவங்களோட பத்னிகள் வீட்டில் இருக்கிறார்கள், அங்கே போய் தாய்மார்களே கிருஷ்ணரும் பலராமரும் வந்து பசியோடு இருக்கிறார்கள், உணவு கேட்கிறார்கள், நீங்கள் எதனாம் இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு உடனே இந்த பிராமண பத்தினிகளுக்கு பயங்கர ஒரு ஆனந்தம், பயங்கர ஆனந்தம், கிருஷ்ணரா பலராமரா அவரை தரிசனம் கிடைக்கிறது மிகவும் அரிதாச்சே, கிருஷ்ணரா பலராமரா அப்படியே அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய பானையில் தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தூக்க முடியாத நிறைய இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை பலராமரை தரிசனம் செய்வதே மிக கந்தர்ப்ப கோட்டி கமணி விசேஷ சோபம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி, பிரம்மாசுரர் கந்தர்ப்ப கோட்டி கமணிய விசேஷ சோபம் பந்தாஸ் கோட்டி சத்தவத்சர சம்பிரகம் யோ வாயு ரதாபி மனசோ முனிபுங்கவானாம் சோபஸ்திய பிரபத சிம்ம விசிந்து தத்துவே கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மா சொல்றார், நம்ம நம்மளுடைய மனசு எவ்வளோ வேகத்தில் போகுமோ அதனுடைய வேகத்தில் பலாயிரக்கணக்கான வருடங்கள் வந்து போகணும் அப்படின்றார். பந்தாஸ்து கோட்டி சத வட்சர சம்பிரகம் யோ வாயு ரதாபி மனசோ முனி புங்கவானாம், இந்த முனிகளும் தேவர்களும் எல்லாருமே பயங்கரமாக பகவானை தரிசனம் செய்வதற்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ண பலராமரை தரிசனம் செய்வதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது அப்படி சொல்லிட்டு பதிரி அடித்து ஓடுகிறார்கள். அப்படி போனதும் போயிட்டு கிருஷ்ண பலராமர்களுக்கு எல்லாத்தையும் வந்து உணவு அழிந்து கொடுத்து விட்டு இவர்களுக்கும் பயங்கர ஆனந்தம், பகவானுக்கும் பயங்கர ஆனந்தம். இந்த திருவிளையாடல்களிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பிராமண பத்தினிகள் வந்து தகப்பனரோட கேட்காம எங்கேயும் போக முடியாது. இந்த வந்து இந்த குழந்தைகள் போயிட்டு பிராமணர்கள்ட்ட கேட்டார்கள், அந்த பிராமணர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் அப்படின்னா, சாஸ்திரத்தின் படி யாக யக்னங்கள்லாம் வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் உணவு பரிமாற முடியும், இருந்தாலும் இந்த பிராமண பத்தினிகள் என்ன பண்ணார்கள் அப்படின்னா அந்த சாஸ்திரங்கள்லாம் உதறி தள்ளிவிட்டு பகவானே நேராக வந்து கேட்கும்பொழுது அதுக்கப்புறம் என்ன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறது போல இந்த ஆன்மீகங்கள் எப்பொழுதும் சட்டத்திட்டங்களுக்கு உயர்வாக இருப்பார்கள் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.